ओम अज्ञान्ति मिरांदस्य ज्ञानांजन चलागया सत्सुरु मिलिता मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं साविदं मेन भूतले स्वयं रूप गदामयं तदातीं स्वपदांतिकं वांदेगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां साग्रजादं सगगनारुगनातां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगगनललिता श्रीविशाखां च नमोम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिति नामिने नमाचार्यपादाय गुरुपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। हरे कृष्णा। இன்னைக்கு யாராவது புதுசா உபன்யாசத்துக்கு வந்திருக்காங்களா இந்த சத்சங்கத்துக்கு? சரி, நம்ம எல்லாரும் இந்த இனிமையான மாலை பொழுதுல ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவுடைய சந்நிதியில் ஒன்று கூடியிருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா தேவி இங்க நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. பொதுவா ஜெகநாதரை பார்க்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க பூரி மாநிலத்துக்கு தான் போகணும். ஆனா பிரபுபாதருடைய கருணையினால தமிழ்நாட்டில் கூட நிறைய இடங்களில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் இன்று ஜெகநாதர் வழிபடப்படுகிறார். பிரபுபாதருடைய கருணையினால ஜெகநாதரை வந்து வெளிநாட்டுக்காரங்க கூட வழிபாடு பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாக ஜெகநாதர் கோயிலில் மற்ற மதத்தினரை அனுமதிக்கிறது இல்லை, அது மாதிரி அவங்க ஒரு ஐதீகத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால் பிரபுபாதருடைய கருணையினால எல்லாருமே இன்றைக்கு உலக அளவில் ஜெகநாதருடைய ரத யாத்திரை உற்சவம் தேர் திருவிழாவை கலந்துட்டு இருக்காங்க. வெகு விமர்சையாக இந்த கிருஷ்ண பக்தி தெய்வத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே பெரம்பலூர்லேயும் ஜெகநாதர் எழுந்தள்ளியிருக்கார், நமக்கு அவருடைய அருள் கொடுத்துட்டுருக்கார். அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ நித்தாய் கௌர சுந்தர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ நித்யானந்த பலராமர் அவங்களும் இங்கே நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் ரொம்ப விசேஷமானதுன்னு போன உபன்யாசத்தில் நம்ம கலந்து பேசியிருந்தோம். இந்த மாதம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது, கார்த்திகை விரதம்னு சொல்லப்படுறது, தாமோதர மாதம்னு அழைக்கப்படுது. இங்கே யசோதா தாமோதரர் யசோதா கிருஷ்ணரும் இங்கே எழுந்தள்ளியிருக்காங்க. அவங்களும் நம்மளுடைய பக்தியை இப்போ எல்லாரும் நம்ம சேர்ந்து அவங்களுக்கு நெய்தீபம் ஏற்றணும், அவங்களும் அதை பூர்ணமாக ஏற்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் வழியில் இந்த பக்தி செலுத்துறதுனால இந்த ஒரு சிறிய சேவையை பகவானுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுற அருகதையோ யோகியதையோ நமக்கு கிடையாது. அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கட்டுண்ட நிலையில் கீழ்த்தலமான ஒரு நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் பிரபுபாதருடைய கருணையினாலும் முந்தைய ஆச்சாரருடைய கருணையினாலும் நம்மள மாதிரி கீழ்நிலை ஆத்மாக்கள் கூட கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பிரபுபாதருக்கும் இந்த முந்தைய ஆச்சாரியர்களுக்கும் இந்த கௌடிய சம்பிரதாயத்துக்கும் நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்கும் இருக்குது. நம்ம கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தால் அவங்களும் நம்ம ஆசீர்வதிப்பாங்க. அதனால் இங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாருமே கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு, மேலும் ஆன்மீகத்தில் முன்னேற்றடைந்து கிருஷ்ணருடைய கருணை கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பை வாழ்த்துக்கணும்னு நம்ம எல்லாருமே ஒருக்கா கூட ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
போன ஞாயிறு விருந்து உபன்யாசத்திலிருந்து நம்ம கார்த்திகை விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தாமோதர மாதம் போன உபன்யாசத்துடைய சாரமாக நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். அதில் இந்த தாமோதர விரதம் எவ்வளோ விசேஷமானது அப்படிங்கிறது நிறைய இதிகாச புராணங்கள்லேருந்து கதைகள் எடுத்துகிட்டு நம்ம அதை பற்றி கலந்து பேசணும். பத்ம புராணம் ஸ்கந்த புராணம் போன்ற புராணங்களில் இந்த தாமோதர மாதம் இந்த கார்த்திகை விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்தீபம் ஏற்றுறாங்களோ அவங்க பல ஜென்மங்களாக சேர்த்து வச்சிருந்த பாவனையிலிருந்து விடுபடுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற மகத்துவங்கள் அந்த கார்த்திகை மகாத்மியங்கிற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம போன வாரம் கலந்து பேசிட்டோம். ஸோ இந்த வாரம் தான் நம்ம தாமோதர லீலையில் நுழைய போகிறோம். போன வாரம் தாமோதர லீலை தொடங்குற வரைக்கும், அதாவது கிருஷ்ணரோட லீலையை நம்ம இன்னும் பார்க்கல. போன வாரம் இந்த கார்த்திகை மாதத்துடைய மகத்துவத்தை பற்றி நம்ம கலந்து பேசிக்கிட்டோம். ஸோ எப்படி இந்த தாமோதர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் இவ்வளவு விசேஷமானதுன்னா, கிறிஸ்துவனுடைய பால்ய லீலைகள்லாம் இந்த மாதத்துல தான் நடந்தது. நம்ம போன உபன்யாசத்தில் சில விஷயங்கள் அதில் அது சம்மந்தமாக பகிர்ந்துக்கிட்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிறைய அவதாரங்கள் புரிகிறார். நரசிம்மர், வராகர், வாமனர் போன்ற மாதிரி நிறைய அவதாரங்கள். ராமச்சந்திர பகவான், அந்த அவதாரங்களில் அவர் இந்த உலகத்தில் தோன்றி எண்ணற்ற அற்புதங்களை பண்ணார். அசுரர்களை அழித்தார், பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார், பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணார். ஆனால் அதெல்லாம் சில முகூர்த்தங்களில் நிகழ்ந்தது அந்த லீலைகள்லாம். உதாவது நரசிம்மர் எடுத்துட்டோன்னா, நரசிம்மர் வந்தார், இரண்யகசிபு வதம் பண்ணி பிரல்லாத கூட அன்பு பரிமாற்றம் செய்துட்டு போயிடுறார். அதே மாதிரி வாமன தேவர் தோன்றினார், நேராக பலிச்சக்கரத்தியுடைய யாகசாலைக்கு போனார், பலியை ஆட்கொண்டார், அவர் திரும்பவும் அவர் லீலையை முடிச்சுட்டு போயிடுறார். இந்த லீலைகளில் பார்த்தா பால்ய லீலைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பால்ய லீலைனா குமாரன் குழந்தையில செய்த லீலை, அது எதுவுமே இல்லை. ஆனால் ராமச்சந்திர பகவான் இந்த உலகத்தில் தோன்றிய போது அவர் பால்ய லீலை செய்திருந்தார். ஆனால் அந்த பால்ய லீலையை பேசுற மாதிரி நமக்கு எதுவும் இல்லை. ராமரோட லீலைகளில் வந்து அவர் வனவாசத்தில் இருந்ததை பற்றி உபன்யாசத்தில் கலந்து பேசிக்கலாம். அவர் அயோத்தியாவில் சக்கரவர்த்தியாக இருந்ததை பற்றி கலந்து பேசலாம். அவர் தண்டகாரண்ய வனத்தில் இருந்ததை பற்றி பேசலாம். அவர் பக்தர்கள் கூட எவ்வளவு தூரம் அன்பு பரிமாற்றம் செய்தார், வானர சேனைகள் கூட எவ்வளவு அன்பு பரிமாற்றம் செய்தார், விபீஷன் கூட எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்தார், குகன் கூட எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்தார், ஜடாயு கூட எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்தார், இந்த மாதிரி லீலைகள்லாம் நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம். ஆனால் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் பால்ய லீலைகளை புரிந்ததா நம்ம ராமாயணத்தில் பார்க்க முடியாது. அவர் பால்ய லீலையில் ஒன்னே ஒன்று செய்தார், அது யதார்த்தமாக தான் செய்தார். அவர் அம்பு விடும்போது அந்த வழியா மந்தாரா என்று சொல்ற கூனி குறுக்க வந்தபோது அன்பு அவங்க மேல பட்டுடும். அது அவர் வேணுனே கூட செய்யல. கிருஷ்ணர் வேணுனே போய் பானையை உடச்சி வெண்ணையை உண்டு சாப்பிடுவார். அந்த மாதிரி கூட ராமர் வேணுனே கூனியோட முதுகை பார்த்து அம்பு விடணுங்கிற எண்ணத்தில் விடல, யதார்த்தமாக தான் அம்பு விட்டார். ஆனால் அந்த கூனி, அந்த மந்தாரான்னு சொல்லப்படுற கூனி, அதை மஞ்சகமாக வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு பட்டாபிஷேகம் போது அந்த பழைய சம்பவத்தை நினைவுக்கு வந்து அவரை வனவாசம் அனுப்பணுங்கிறது அவருடைய சூழ்ச்சியா இருந்தது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பகவானுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த உலகத்தில் பகவான் தோண்டி லீலை புரிகிறார்னா அதுக்கு பின்னாடி அவருடைய விருப்பம் எல்லாமே அவருடைய விருப்பப்படியும் அவருடைய அனுமதியில் தான் நடக்குது. இப்போ கூனி சூழ்ச்சி செய்து கைகையுடைய மனதை மாற்றலைன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வனவாசம் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, சீதா பிராட்டியை பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, ராவணனை வதம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர் அயோத்தியாலே சக்கரவர்த்தியாக இருந்திருப்பார். ஸோ இந்த லீலை நடைபெறதுக்காக மந்தாரான்ற கூனி ஒரு கருவியாக பயன்படுத்திக்கப்பட்டார். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்களை நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம். அதில் உட்கருத்துக்கள் அவருடைய தாத்பரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் பால்ய லீலையில் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே என்ன நினைவுக்கு வர எல்லாருக்கும்? கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே வசீகரமானவர், இல்லை வெளியில் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சம்பந்தம் இல்லாதவங்க, ஏதோ கிருஷ்ணரை ஒரு பகவானை நினைச்சுக்கிறவங்க கிட்ட போய் கிருஷ்ணன் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணன்னா வெண்ணெய் திடுறவன், மண்ணு சாப்பிட்றவன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர்னு சொன்னால் அங்கே பால்ய லீலை இருக்கு, அங்கே ஆனந்தம் இருக்கு, சுவை இருக்கு. இப்போ கிருஷ்ணரோட லீலைகளை நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம். கிருஷ்ணர் பிருந்தாவனம்னு சொல்லப்பட கோகுலத்தில், கோகுல் மகாவன்கிற இடத்துல புரிந்த லீலைகள், கிருஷ்ணர் துவாரகாபுரியில் செய்த லீலைகள், கிருஷ்ணர் மதுராவில் செய்த லீலைகள். கொஞ்ச நேரம் செல்போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, சைலண்டில் போட்டுடுங்க, இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு. கிருஷ்ணர் மதுராவில் செய்த லீலைகள், துவாரகாவில் செய்த லீலைகள், பிருந்தாவனத்தில் செய்த லீலைகள். இந்த மூணு லீலைகளுமே முழுக்க முழுக்க தெய்வீகமானது, ஈடு இணையற்றது. இந்த மூணு லீலையில் கூட கிருஷ்ணருடைய பால்ய லீலை இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கு. அவர் மதுராவில் சக்கரவர்த்தியாக இருந்த லீலைகளை விட அவர் துவாரகாவில் சக்கரவர்த்தியாக இருந்த லீலைகள் காட்டிலும் கிருஷ்ணர் கோகுலத்தில் ஒரு சாதாரண இடையர்குல சிறுவனா ஆயர்குல சிறுவனா செய்த லீலைகள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த பாடலை இப்போ நம்ம பாடணும். சத்தியவரத முனிங்கிற ஒரு பாகவத பக்தர் அந்த பாடல் மூலமாக கிருஷ்ணருடைய லீலைகளை புகழ்ந்து பாடுறார். கிருஷ்ணரை வந்து ரொம்ப புகழ்ந்து பாடி அவர் தன்னுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறார். சத்தியவரத முனிங்கிற முனிவர் தாமோதர் அஷ்டகங்கிற பாடலில் இப்போ கிருஷ்ணருக்கு 1000 நாமங்கள் இருக்கு. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் வசீகரிக்கக்கூடியவர், கோவிந்தன் அப்படின்னு சொன்னால் பசுக்களுக்கும் புலங்களுக்கும் இன்பம் தருபவர். இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி கிருஷ்ணர் இந்த மாதத்தில் தாமோதரன் சொல்லி அழைக்கப்படுறார். அதனால்தான் இந்த மாதத்துக்கு தாமோதர மாதம்னே பேர். தாமோதரன்கிற பேர் எதுக்காக கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது, அந்த லீலையுடைய தாத்பரியம் என்ன, அதோடைய மகாத்மியம் என்ன, கிருஷ்ணருடைய பால்ய லீலையில் எடுத்துட்டு நாம ஏன் இவ்வளோ தூரம் அதை பற்றி கலந்து பேசணும், அதுக்கு பின்னாடி என்னென்ன தத்துவங்கள்லாம் இருக்குது. நம்ம எளிமையாக சொல்லிடலாம், கிருஷ்ணன் தான் வெண்ண திருடினாரு, மண்ணு உண்டாரு, பானையை உடைச்சாரு, இதெல்லாம் வெளித்தோற்றமாக சிலர் வந்து வேடிக்கைக்காகவோ இல்லை கேளிக்கையாகவோ இல்லை ஏதோ அவங்க தெரிஞ்ச விஷயமா கிருஷ்ணரை பற்றி சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே வந்து வெளித்தோற்றமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த லீலையில் இந்த கிருஷ்ணர் புரிந்த இந்த தாமோதர லீலையில் அவருக்கும் தன்னுடைய பக்தருக்கும் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருக்குங்கிறத கிருஷ்ணர் உயர்த்தி காமிக்கிறார், இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். எப்படி தன் பக்தர் கூட கிருஷ்ணர் அன்பு பரிமாற்றம் செய்கிறார், அப்புறம் அந்த லீலையில் உள்ள தத்துவங்களும் தாத்பரியங்களும் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு நம்முடைய புத்தி கேட்கின அளவுக்கு தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஆச்சாரியனுடைய கருணை இருந்தால் தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர் தான் நமக்கு அந்த அறிவு கொடுக்குறார். பகவானும் நம்ம இதயத்திலேருந்து அறிவை நமக்கு போட்டுறார். ஸோ இப்படி பிரபுபாத் போன்ற ஆச்சாரியனால இந்த லீலை நம்ம ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் கோகுலங்கிற இடத்துல தன்னுடைய அப்பா அம்மான்னு சொல்லப்படுற நந்த மகாராஜ் யசோதா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். நந்தகோபர் யசோதா ரெண்டு பேருமே ஆயர் குலத்தில் தோன்றியவங்க. நந்தகோபருக்கு நந்த மகாராஜின் பேர். மகாராஜின்னு சொன்ன ஒரு பெரிய சக்கரவர்த்தின்னு அர்த்தம். ஏன் நந்தகோபர் ஒரு ஆயர் குலத்தில் ஒரு மாடுகளும் கன்றுகளும் பசுக்களும் பராமரிக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்த ஒருத்தர் எப்படி ஒரு சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுறார்? அந்த காலத்தில் ஒருத்தர் செல்வந்தர்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தில் சொல்லப்படும். இப்போ வந்து ஒருத்தர் செல்வந்தர்னு சொன்னால் அவன் எவ்வளோ பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நோட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ நகைகள்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, இதை வச்சு தான் ஒருத்தர் பணக்காரா இல்லையாங்கிறத சொல்கிறாங்க. அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய பணம், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் விலை மதிப்பற்றதாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த காலத்தில் வேத காலத்தில் யாரை ஒருத்தர் செல்வந்தர்னு சொல்லுவாங்கன்னா கௌவேன தனவான் தானியேன தனவான், யார் நிறைய பசுக்களை வச்சுட்டு இருக்காங்களோ, யார் தானியங்களை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் செல்வந்தராக சொல்லப்பட்டாங்க. வெறுமனே பசுக்களை பராமரிக்கிறதுனாலே ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருக்க முடியுங்கிறத நந்தகோபத்தனுடைய சேவையில் நிரூபித்து காண்கிறார். அதனால தான் நந்த மகாராஜின் பேர். கோகுலத்தில் வெறுமனே பசுக்களை பராமரிக்கிறார். பசுக்கள்கிட்டருந்து பால், பால்லிருந்து தயிர், தயிரிலிருந்து நெய், நெய்யிலிருந்து விதவிதமான இனிப்பு பலகாரங்கள், பால்கோவா, பால் பேடா, பால் பதார்த்தங்கள், எவ்வளோ உணவுகளை தயாரிக்கலாம் பால் மூலமாக. நல்ல ஆகாரமான ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் பசுகிட்டிருந்து நமக்கு கிடைக்கும். அதனால பசுக்களை பராமரிக்கிறதுனாலேயே நந்த மகாராஜ் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். அவர் வீட்டில் 1000 சேவகர்கள் கோபர்கள் பணிபுரிஞ்சின்றனர். யசோதா மகாராணி, நந்தகோபர் மகாராஜ் அவருடைய மனைவி கட்டாய மகாராணியாக தான் இருக்க முடியும். யசோதா மகாராணி, யசோதா மாதாவுடைய வீட்டில், நந்தகோபர் வீட்டில் 900,000 பசுக்கள் இருக்கு. ஒரு பசு ரெண்டு பசு இல்லை, 900,000 பசுக்கள். இந்த 900,000 பசுக்களும் அளவிட முடியாத அளவுக்கு பால் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த 900,000 பசுக்களுமே யசோதா வீட்டில் உள்ள பசுக்கள் எல்லாமே குறிப்பா ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் செல்வந்தர்னு சொன்னால் அந்த செல்வந்தருடைய சொத்து அனைத்துமே அவனுடைய குழந்தைக்காக தான் பயன்படுத்தப்படும். அந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக, அந்த குழந்தையோட தேவைக்காக தான் எல்லாமே. அப்போ நந்த மகாராஜ் யசோதா வீட்டில் உள்ள பசுக்கள் எல்லாமே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான், கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கறதுக்காக தான், கிருஷ்ணருக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கறதுக்காக தான். அப்படி 900,000 பசுக்கள் யசோதா பராமரிச்சுட்டு இருக்காங்க. சேவகர்கள் நிறைய பேர், கோபர்கள் அங்கே பணிபுரியறாங்க, கோபிகள் பணிபுரியறாங்க. அந்த 9,00,000 பசுக்கள்ல கூட 8 பசுக்கள் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. 8 பசுக்கள், அந்த பசுக்களுக்கு பத்மகாந்தம் பேர். அந்த பத்மகாந்தம் பசு குறிப்பா இன்னும் கூடுதலான ஆரோக்கியமான பால் கொடுக்கக்கூடிய பசுவா இருக்கும். ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அது, ஒரு சிறப்பு, ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு சிறந்த வகையான ஒரு பசு அது. அந்த பசு வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கறதுக்கு வேண்டிய யசோதா அந்த பசு கவனிச்சுடுவாங்க. அவங்களே நேரடியா வேலைக்கு ஆள் வச்சுக்க மாட்டாங்க, அவங்களே நேரடியா அந்த பசுக்கு தீவனம் உண்டு பண்ணாங்க. தீவனம் கூட அந்த பசுக்கு அவங்களே தயார் பண்ணாங்க. நல்ல பசுமையான புல்களை தயார் பண்ணாங்க, தீவனங்களை தயார் பண்ணாங்க, நல்ல ஆரோக்கியமான தீவனங்களை அந்த பசுக்களுக்கு கொடுத்தாங்க. அது மூலமா அந்த பசுக்கள் நல்ல ஊட்டச்சத்தான ஆரோக்கியமான பால் வந்து சுரந்தது. அதை யசோதாவே அந்த பாலை கறந்து அவங்களே அந்த பாலை காய்ச்சி அந்த பாலை சதப்படுத்தி அதை தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி அது வெண்ணையாக்கி அந்த வெண்ணையை கிருஷ்ணருக்காக கொடுப்போம். ஏன்னா யசோதாவுக்கு வந்து கிருஷ்ணர் மேல் அவ்வளவு பிரியம், தன்னுடைய குழந்தைக்கு மிகச்சிறந்ததை கொடுக்கணும்னு யசோதா விரும்புறாங்க. இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை பார்க்கலாம். ஒரு பக்தன் எப்பவுமே அவனுக்கு அவனுக்கு பிரியமானதை விட அவன் கொடுக்க கிருஷ்ணருக்கு ஒரு தானம் கொடுக்குறான், கிருஷ்ணர்கிட்ட ஒன்று கொடுக்குறான்னு சொன்னால் அவன் வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது மிக உயர்ந்ததாக கொடுக்கணும். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கோயிலில் தானம் கொடுக்குறான்னா இருக்கிறதே அவங்க வேண்டாத கொண்டு கோயில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாதது, அவங்களுக்கு பயன்படாதது, இல்லை ரொம்ப மலிவானது, அந்த மாதிரி பொருட்களை வந்து கோயிலுக்கு தானே கொடுத்துருங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பக்தி உள்ள பக்தன் கிருஷ்ணருக்கு ஒன்று கொடுக்குறான்னு சொன்னால் அது வந்து மிக மிக விலை உயர்ந்ததாக இருக்கணும்னு நினைப்பார். இங்கே யசோதா செய்கிறாங்க, யசோதா மகாராணி, யசோதா மாதா, கிருஷ்ணருக்கு நான் பால் கொடுக்குறோம், அந்த பால் வந்து ரொம்ப உயர்ந்ததாக, அந்த பசுவும் அந்த பாலும் ரொம்ப உயர்ந்த வகையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. இதுதான் ஒரு பக்தன், ஒரு பக்தன் எப்பவுமே உயர்ந்ததை கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கிருஷ்ணருடைய வீட்டில் 9,00,000 பசுக்கள் இருக்கு, அதுலேயும் 8 பசுக்கள் சிறப்பாக யசோதா மாதாவை வச்சுட்டு கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க முற்படுறாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் பக்கத்து வீடுகளில் வெண்ணெய் திடுறதுக்காக போகிறார். பக்கத்து வீடுகளில் தெருக்களில் எல்லாம் வெண்ணெய் திட போ, கிருஷ்ணருக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, சில நண்பர்கள், அந்த நண்பரோட சேர்ந்து கிருஷ்ணர் வெண்ணெய் திடுறதுக்காக போவார். இப்படி வெண்ணெய் திட போகும்போது அங்கே பல பல லீலைகளும் அற்புதங்களும் அவர் செய்வார். சில சமயங்களில் வெண்ணெய் திட போகும்போது அவர் கைக்கு வெண்ணெய் கிடைக்கலன்னா அங்கே ஏதாவது குழந்தை தூங்கிட்டு அதை கிள்ளி வச்சுட்டு ஓடிடுவார், அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த வீட்டுக்குள்ள அசுத்தம் பண்ணி வச்சு போயிடுவார், யூரின்லாம் கழிச்சு வச்சு போயிடுவார். சில சமயங்களில் அவர் வெண்ணெய் திருடும்போது என்ன பண்ணுவார்னா வெண்ணெய் எடுத்து தன்னுடைய நண்பர்களுக்கு, அங்கே வந்து கிருஷ்ணர் வெண்ணெய் திருடானா அவருடைய குரங்குகள் வந்துடும், அங்கே நிறைய குரங்குகள்லாம் இருக்கும், அந்த குரங்குகளுக்கு வெண்ணெய் கொடுப்பார். அப்போது அந்த வீட்டை சேர்ந்த கோபி அங்கே வந்துட்டான்னா அந்த பெண் அங்கே வந்துட்டா அவள் கிருஷ்ணரை பார்த்து, ஏய் நீ எங்கள் வீட்டில் வெண்ணெய் திருடி சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்வார், உன்னுடைய வெண்ணெய் யார் சாப்பிடும், பார் குரங்கு கூட சாப்பிட மாட்டேங்க, என்ன மாதிரி நீ வெண்ணெய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேள்வி பண்ணுவார். சரி, இவர் வந்து வெண்ணெய் திருடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மிக உயரமான இடத்துல பானையில் வந்து கட்டி வச்சிருவாங்க, வெண்ணெயெல்லாம் உரியில கட்டி வச்சிருவாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா நிறைய மர ஜாமான்களை மேலே அடிக்கல பசங்களாம் குனிய வச்சு அது மேலே ஏறி அந்த வெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பார். இப்படி அந்த கோபிகள்லாம் இவர் எப்படியாவது இந்த கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுவார் வீட்டில் வந்து. அப்போ இந்த எல்லா கோபிகளும் வந்து ஒரு நாள் யசோதா மாதாட்ட புகார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. யசோதா உன்னை பையன் பாரு எங்கள் வீட்டில் இருந்து வெண்ணெய் திருடுறான் அப்படின்னு சொல்லும்போது யசோதா, என்னுடைய பையன் எதுக்கு இந்த வீட்டில் வெண்ணெய் திருடணும், என்னுடைய வீட்டில் 9,00,000 பசு இருக்குது, வெண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது, இங்கே இவ்வளோ இருக்கும்போது ஏன் அங்கே வந்து திருடணும், நான் அதை நம்ப மாட்டேன். இல்லை இல்லை பாரு ஒரு நாள் நான் கைங்களும் பிடிச்சி தரேன், நீ நம்ப மாட்டேங்கிற எல்லா பண்ணிட்டு உங்கள் ரெண்டு பசங்களும் கிறிஸ்தர் பலராக பாரு ஒன்றுமே தெரியாமல் நின்றுருக்கு, ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி நின்றுருக்காங்க, அப்படி கிறிஸ்தர் பலம் அப்படியே சோகமாக நின்றுருக்கோம், ஒன்றுமே தெரியாது பாரு எல்லா பண்ணிட்டு இந்த ரெண்டு பசங்களும் ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுருக்காங்க, இரு ஒரு நாள் அவங்களை கையங்களமாக பிடிச்சி தரேன் அப்படின்னு புகார் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் இது கிறிஸ்தர் எப்படியா கையங்களமாக பிடிக்கணும்னு திட்டம் போட்டுருவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் கிறிஸ்தர் வெண்ணெய் திருடும்போது ஒரு பெண்மணி பிடிச்சிடுவான், ஒரு கோபி பிடிச்சி அவரை இழுத்துன்னு வரா, கிறிஸ்தர் கூட்டின்னு வரா, அவங்க அம்மாட்ட கொண்டு போய் பா இன்னைக்கு பையன் கைங்களமாக மாட்டிக்கிட்டான், கூட்டிட்டு வரா தெரு வழியா கூட்டிட்டு வந்து யசோதாவோட வீட்டுக்கு முன்னாடி வரா, வந்து யசோதா யசோதா வெளியே வா வெளியே வா, யாரு வேணும் ஏன் சத்தம் போடுறப்ப என்ன வேணும் உனக்கு? நீ சொன்னியே உன் பையன் எங்க வீட்டில் வந்து திருடலன்னு பாரு, இப்ப மாட்டிட்டான் கிட்ட பாரு, நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், உன் பையன் மாட்டிட்டான். யசோதா பார்த்தா என்னது என் பையனா, உன் கையில் இருக்கிறது உன் பையன் பாரு. நீ கிறிஸ்தர் என்ன பண்ணிடுவாருன்னா வரும்போது வழியில இவர் கை நழுவி விட்டு அவன் பையன் அவங்க அந்த பொண்ணுடைய பையனை கையில் மாட்டி விட்டுருவேன், அவருடைய பையனை மாட்டி விட்டுருவேன். இவன் பார்க்க மாட்டா, இப்படி கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்து அவர்கிட்ட சொன்னோன்னே உனக்கு என்ன பைத்தியமா யசோதா கேட்பா, என் பையன் இருந்து உன் பையனை கூட்டிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிறிஸ்தர் ஒழிஞ்சிருந்து இப்படியெல்லாம் விளையாடுவார். அப்போ அடுத்த நாள் யசோதா சொல்வார், கிறிஸ்தர் சொல்வார் அந்த பெண்மணிட்ட, இன்னொரு நாள் என்னை எங்கள் அம்மாட்ட மாட்டி விடுன்னு நினச்சேன், இப்போ இன்னைக்கு உன் பையனை மாட்டி விட்டேன், அடுத்த உன் புருஷனை மாட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு சமயம் என்ன இருக்குன்னா, கிறிஸ்தர் வெண்ணெய் திருட போகும்போது இவர் இவர் எப்படியாவது பிடிச்சி கட்டி வைக்கணும்னு ஒரு கோபி திட்டம் போட்டுருப்பான். ஓ என்னையா நீ கட்டி வைக்கணுங்கிற, முதல்ல உனக்கு கட்டி போகிறது எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த கோபியை கட்டி வச்சு அங்கேருந்து ஓடிடுவேன், இதுதான் கட்டி போகிறது நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை தூணில் கட்டி வச்சு ஓடிடுவேன். இன்னொரு நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்னைக்கு எப்படியாவது உங்களை கையங்கலமாக பிடிக்கணும், இந்த கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களும் வெண்ணெய் திருட வராங்க, இன்னைக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டு ஜன்னல் கதவுல எல்லாம் மணி மாட்டி வச்சிருவாங்க, இந்த மணி அடிக்கிறோம் இல்லையா கிணி கிணி கிணி, இந்த மணியை மாட்டி வச்சிருவாங்க. மாட்டிட்டு வெளியிலிருந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, வந்து கதவை தான் மணி சத்தம் கேட்டுரும், மணி சத்தம் கேட்டதை இவங்க தான் பிடிச்சிடலாம் போய். கிறிஸ்தர் பலராவோட நண்பர்களோட வருவாங்க, வந்து கதவு கிட்ட வந்தோடனே கிறிஸ்தர் பார்த்துட்டு வாரு, இருங்க பாருங்க எல்லா பக்கம் மணி மாட்டியிருக்காங்க, இப்போ நம்ம கதவை தொட்டோன்னா என்ன ஆகிடும், பெல் அடிக்காது மணி சத்தம் கேட்டுரும். அப்போ அங்கேருந்து பக்கத்துல எங்கேயா ஒளிஞ்சிருப்பாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்க. சரி என்ன பண்ணலாம், கிறிஸ்தர் சொன்னாரு, ஏ மணிகளே கவனமா கேளுங்க, நான் அங்கிருந்து கதவை திறந்து உள்ள போய் வெண்ணை சாப்பிட்டு வெளியில் போற வரைக்கும் நீ சத்தமே போடக்கூடாது, மணிகளுக்கு கட்டளையிடுற. இந்த இடத்துல நம்ம ஒன்று யோசிக்கலாம், மணிகள் எப்படி பேசும் கேட்கும், மணிகள் வந்து ஒரு பௌதிகமான பொருள், இந்த பெல்லு வந்து ஒரு மெட்டல், இது பிராஸ்ல பண்ணிருக்கலாம், சம்டைம் பிராஸ்ல சில்வர்ல, ஒரு பெல்லுங்கிறது வந்து வெங்கலத்திலேயோ இல்லை பித்தளையிலையோ இல்லை வெள்ளிலையோ பண்ண பொருளாக இருக்கும். இந்த உலகத்தில் எந்த பொருள் பண்ணாலும் அது பௌத்திகமானதாக இருக்கும், பௌத்திக பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் கிறிஸ்தருடைய உலகத்தில் அது பெல்லானாலும் சரி, கதவானாலும் சரி, பாலானாலும் சரி, பூவானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாலும் அங்கே பௌத்திகங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, அங்கே எல்லாமே ஆத்மீகமானது தான், எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கு. கிறிஸ்தருடைய உலகத்தில் எல்லாமே பேசும், பெல்லு பேசும், பெல்லு கேட்கும், பெல்லு பார்க்கும், ஆமா மணி கூட பேசும், மணியும் கேட்கும் மணியும் பார்க்கும். காரணம் என்னன்னா, அந்த மணி வந்து அந்த உடல்ல இருந்து ஆன்மீக உடல், அதுக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஆன்மீக உடல். இந்த உலகத்துல மணியோடைய உடல் வந்து பௌத்திகமானது, கிறிஸ்துடைய உலகத்தில் கூட மணியோட உடல் ஆன்மீகமானது, அதனால அதுக்கு உணர்வு இருக்கு, அந்த ரூபத்திலிருந்து அது கிறிஸ்தருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. இதுதான் கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகத்துக்கும் இந்த உலகத்துக்குள்ள வித்தியாசம். இப்போ கிருஷ்ணர் சொன்னவொடனே இந்த மணியெல்லாம் பேசாமல் இருந்துடும், சரி கிருஷ்ணா உங்களுடைய கட்டளை நாங்கள் ஏற்றுக்கிறோம், வெள்ளை அடிக்க மாட்டோம். உடனே கிருஷ்ணர் கதவை திறப்பார், கதவை திறந்து மணியெல்லாம் கப் செப்பும் சைலண்ட்டாக இருக்கும், கதவை திறந்து உள்ளே போய் பானை இந்த ஜாமான்லாம் மேலே ஏறி பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்து குரங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். கொடுத்தது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், எல்லாரும் கொடுத்துரு நம்ம இன்னும் சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னு எடுத்து ஒரு கவலை திறந்து வாயில் வைப்பார். அவர் அவர் ஒரு கவலம் வெண்ணெய் எடுத்து வாயில வச்சோடனே மணி எல்லாம் கிணி 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 அடிக்க ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணர் பொண்ணு பயங்கர கோபம், ஏய் நில்லு நில்லு நான் அடிக்கூடாது சொன்னேன். அப்போ மணி சொல்லுவோம், கிருஷ்ணா கோயில் எல்லாம் உங்களுக்கு உணவு படைக்கும் போது எங்களுக்கு அடிக்க வேண்டியதா வேலையே, நீங்க சாப்பிடும்போது நாங்கள் அடிக்கணும், இல்லாட்டி எங்கள் வேலையெல்லாம் போய் எங்களுக்கு தர்மம் இல்லை, அந்த தர்மம் போயிடுமே, நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும், எங்களுடைய டியூட்டி என்னது, நீங்கள் எப்போ சாப்பிடுங்க அப்போ நாங்கள் அடிக்கணும், கிணி 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 அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க நாங்கள் அடிக்கிறோம், கிணி 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 அடிச்சிடலாம், உடனே எல்லா கோபியில் வந்து பிடிச்சிருவாங்க கிருஷ்ணர் மேலே. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய உலகத்தில் ரொம்ப அற்புதமான நிலைகள்லாம் நடக்கும். இந்த கோபிகள்லாம் கொண்டு வந்து கிருஷ்ணனுடைய கிருஷ்ணரை பலராமரையும் யசோதாட்ட வந்து பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போது யசோதா சொல்ல, சரி சரி இனி என் பையன் உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் வரமாட்டான், அவன் என்ன என்ன திருட வரமாட்டான், அவன் எப்படி என்ன மீறி வரான்னு பார்க்குறேன் அப்படின்னு யசோதா உள்ள கூட்டின்னு போடும். யசோதா உள்ள கூட்டின்னு போனோடனே ரெண்டு மூணு நாளாக கிருஷ்ணர் வெளியே வரவே இல்லை. ஆனால் இந்த கோபிகள் எல்லாம் கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. விருந்தாவனத்தில் ஆன்மீக லோகத்துக்கும் விருந்தாவனத்துக்கும் இங்கே என்ன வித்தியாசம்னா, இங்கே உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய குழந்தை மேலே ரொம்ப பிரியம் இருக்கும், மற்ற குழந்தைகள் மேலே ஏதோ பிரியம் இருக்கும்னு சொல்லலாம், ஆனால் தன் குழந்தை மேலே இருக்கிற பிரியம் மாதிரி இருக்காது. ஆனால் கிருஷ்ணர் உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் எல்லா கோபிகளுக்கும் த தன்னுடைய குழந்தையை விட கிருஷ்ணர் மேலதான் பிரியம் அதிகமா இருக்கும். அவங்களால கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியாது. அப்ப இந்த கோபி எல்லாம் உடனே யசோதா வீட்டுக்கு வந்துடுவாங்க. யசோதா யசோதா, கிருஷ்ணர் வெளியே வரவே இல்லையே, நீங்க தான் சொன்னீங்க அவன் வந்து உங்க வீட்டுல வெண்ண திருடான்னு. பரவாயில்ல, அவங்க எங்க வீட்டுல வெண்ண தின்னாலும் பரவாயில்ல, அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாது. இந்த மாதிரி விருந்தாவனத்துல கோபிகள்லாம் அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய உயிர், அவங்களுடைய மூச்சு எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை மறக்காம அவங்களால இருக்க முடியாது. ஒரு கணம், ஒரு கணம் கூட, ஒரு கணம் கூட இப்படி கண் இமைக்கிறங்க கூட அவங்க கிருஷ்ணரை மறக்காம இருக்க முடியாது அவங்களால. அந்த அளவுக்கு அவங்க கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு இருந்து. அப்ப உண்மையில கிருஷ்ணர் வெண்ணை திருநார்னு சொல்லப்படுறதுடைய தத்துவம் என்னன்னா, தாத்பரியம், வெண்ணெய்ங்கிற ஒரு பொருள் ரொம்ப மிருதுவானது, ரொம்ப சாஃப்டா இருக்கும், பியூர் ஒயிட், ரொம்ப வெண்மையா இருக்கும். வெண்ணெய் நீங்க கையில் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல வெண்மையா இருக்கும், மென்மையா இருக்கும். பக்தருடைய மனது, கிருஷ்ணருக்கு தூய்மையான பக்தி செய்யக்கூடிய கோபிகளுடைய மனது அந்த வெண்ணெய் மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப வெண்மையா இருக்கும். கலப்படமே இல்லாத பக்தி, தூய்மையான பக்தி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்த எனக்கு கிருஷ்ணர் அது கொடுப்பாரு இது கொடுப்பாரு, அவங்களுக்கு கிருஷ்ணர் முதலாவது பகவான் கூட தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் எங்கள ஒருத்தர். அந்த தூய்மையான பக்தி பக்தருடைய மனதுதான் பகவான் திருடினார். பகவான் வெண்ணை திருடினார்னா என்ன அர்த்தம்னா, வெண்ணை போன்ற மென்மையான தூய்மையான மிருதுவான மனதுதான் கிருஷ்ணர் திருடுறார். அவர் வெண்ணை திருட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் தன் கணக்காக வெண்ணெய் இருக்கு. எப்படி கிருஷ்ணா திருடுறார் அப்படின்னு சொல்றது கூட, வெளிய உலகத்தில் உள்ளவங்க, கிருஷ்ண பக்தியில் இல்லாதவங்க என்ன நினைச்சிருவாங்க, கிருஷ்ணர் திருடுறான் திருடுறான்னு வேணா சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா கிருஷ்ணர் திருடுறது கூட ஒரு லீலைங்கிறது அவங்களால உணர முடியாது. இந்த உலகத்தில் திருடுறதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான செயலாக சொல்லப்படுது. யார் வீட்டிலயாவது அவங்க குழந்தை திருடிட்டு வந்தா அந்த அப்பா அம்மா அவங்களை பாராட்ட மாட்டாங்க, புகழ மாட்டாங்க, கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் திருடுறாருன்னா அது லீலை, நம்முடைய குழந்தை செய்தால் அது கவலை. கவலைக்கும் லீலைக்கும் வித்தியாசம். இந்த உலகத்தில் வந்து கவலை தரக்கூடியது திருட்டு தொழில். ஆனால் கிருஷ்ணருடைய உலகத்தில் அவர் திருடுறது கூட ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காகவே, பக்தர் உள்ள அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, லீலை புரியறதுக்காக கிருஷ்ணர் அந்த மாதிரி செய்கிறார். ஸோ இப்படி எண்ணற்ற லீலைகளை கோகுலத்தில் கிருஷ்ணர் புரிந்திருக்கார். ஒரு நாள் அன்னை யசோதா கிருஷ்ணரை மடியில் வச்சுருக்காங்க. மடியில் வச்சுட்டு கிருஷ்ணர் இருந்தால் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் கூட சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த அம்மானால ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த அம்மா பின்னாடியே சுற்றிட்டு அவன் இடுப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். குறும் பண்ணுவான், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயா போய் விழுந்துடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க, எதையா எடுத்து வாயில் போட்டுருவாங்க. அதனால யசோதாவுக்கு வேலை நிறைய இருக்கு. அந்த பசுக்களை, எட்டு பசுக்களை அவங்க தான் பராமரிக்கணும் கிருஷ்ணருக்கு வேணா செய்யறதுக்காக. இவன் முழிச்சுட்டு இருந்தா சரி வராதுன்னு கிருஷ்ணரை தூங்க வச்சிருவாங்க. கிருஷ்ணரை தூங்க வச்சுட்டு பக்கத்து ரூம்ல விட்டுட்டு அவங்க வந்து வெண்ணெய் கடைய தயிர் கடைறாங்க. யசோதா கிருஷ்ணருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உயர்ந்ததை கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்களே அதை செய்யறாங்க, அவங்களோட சொந்த கையால. ஏன்னா கிருஷ்ணருக்கு கொடுக்கக்கூடியது மிக உயர்ந்ததா இருக்கணும், மிக சுவையானதா இருக்கணும். அவர் இதை விட உயர்ந்தது வேற எங்கேயும் போய் சுவைக்காத அளவுக்கு அதை கொடுக்கணும்னு யசோதா விரும்புவாங்க. ஏன் யசோதா நினைச்சு, ஏன் கிருஷ்ணர் வெளியில் போய் வெண்ணெய் திருடணும், நம்ம வீட்டில் சுவையான வெண்ணெய் கொடுத்தோம்னா, நம்மளே அந்த வெண்ணெயை தயார் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் மேலே யசோதா அவங்க செய்யக்கூடிய வெண்ணெய் தயிர் எல்லாத்தையுமே வந்து நாராயணனுக்கு அர்ப்பணம் செய்வாங்க. நாராயணன் விஷ்ணு வழிபடுவாங்க. யசோதா தெரியாது கிருஷ்ணர் தான் அந்த நாராயணன் விஷ்ணுன்னு. ஆனா அவங்க இயல்பாகவே விஷ்ணுடைய பக்தரா இருந்ததுனால அந்த பிரசாதத்தை விஷ்ணுக்கு படைச்சது தான் கிருஷ்ணர் கொடுக்குறாங்க. எப்படி யசோதா மிக உயர்ந்தது நம்ம கிருஷ்ணர் கொடுத்துட்டோம்னா கிருஷ்ணர் இனி வெளியே போயெல்லாம் திருட மாட்டான் அப்படின்னு அவங்க அவங்களே தன்னுடைய தூய்மையான அன்பால வெண்ணெய் தயிர் கடைய ஆரம்பிச்சாங்க. யசோதா தயிர் கடையிறது ரொம்ப அழகா ஆச்சாரியர் வர்ணிச்சிருக்காங்க. யசோதா ரொம்ப அழகா இருப்பாங்க, மஞ்சள் நிற ஆடையை உடுத்தியிருப்பாங்க, அவங்க உடல்ல நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க, கையில் நிறைய வளையல்கள், கங்கணங்கள், காதில் ஜிமிக்கி, அப்புறம் நிறைய காலில் கொலுசு, நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க. யசோதா தயிர் கடையிறது ரொம்ப அற்புதமான ஒரு, பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் இப்போ தயிர் கடையிறதெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் மிக்சி ஆயிடுச்சு, தயிரே கிடையாது, எல்லாம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது இப்போ இந்த உலகத்தில். ஆனால் கிறிஸ்தவருடைய உலகத்தில் அந்த ஆத்மீக லோகத்தில் யசோதா கிறிஸ்தவருக்காக தயிர் கடையிறாங்க. இப்ப இந்த ஜட உலகத்துல யாராவது ஏதோ ஒரு செயல் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு ஒரு வாகனத்துல போறாங்க, இல்ல வீட்டுல குளிக்க போறாங்க, இல்ல பாத்திரம் தேய்க்கிறாங்க, இல்ல ஏதோ சும்மா நடந்துட்டு இருக்காங்க, இல்ல சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? இயல்பா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் இந்த உலகத்துல சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? இல்ல ஏதோ வேலை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? பாட்டு படிப்பாங்க. என்ன பாட்டு படிப்பாங்க? சினிமா பாட்டு தவிர வேற ஒன்றும் தெரியாது இல்லையா? சினிமா பாட்டு இயல்பா பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யசோதா மாதிரி பக்தர்கள்லாம் தூய்மையான நிலையில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அப்ப அவங்க வந்து சினிமா டிராமாலாம் ஒன்றும் தெரியாது. நம்ம தான் ரொம்ப அசுத்தமாயிட்டோம். நம்ம பண்றது எல்லாமே சினிமா டிராமா அரசியல், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கு. ஆனா உண்மையான பக்தர்களுக்கு இதுல ஆர்வம் இருக்காது. யசோதா மாதா கிருஷ்ணருக்காக தயிர் கடையும் போது அவங்க கிருஷ்ணருடைய லீலைகளை புகழ்ந்து பாடுறாங்க. யசோதா வந்து அவங்களே ஒரு பாட்டு தயார் பண்ணிக்குவாங்க. கிருஷ்ணருடைய கண் எப்படி இருக்கும், கிருஷ்ணர் எப்படி நடந்து வருவான், கிருஷ்ணர் எப்படி பேசுவான், கிருஷ்ணர் என்ன பண்ணுவான், கிருஷ்ணர் எப்படி பார்ப்பாரு, கிருஷ்ணர் என்னென்ன அசுரில் வதை பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதி யசோதா தயிர் கடையும் போது பாடுவாங்க. இதுதான் கிருஷ்ண உணர்வுங்கிறது. கிருஷ்ண உணர்வுனா என்னன்னா, நம்ம எப்பனாலும் கிருஷ்ணோட நாமத்தை உச்சரிக்க முடியும். நம்ம அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வாகனத்தில் போகும்போது சரி, இல்ல பாத்திரம் தேய்க்கும் போது சரி, இல்ல துணி துவைக்கும் போது சரி, குளிக்கும் போது சரி, எந்த நேரத்திலும் கிருஷ்ணோட நாமத்தை உச்சரிக்கலாம். நம்ம மனது அசுத்தமா இருக்கிறதுனாலதான் எந்த நேரத்திலும் நம்ம சினிமா பாடல்களையும் மற்ற விஷயங்களையும் யோசிக்கிறோம். ஆனா எப்ப நம்ம கிருஷ்ணோட நாமங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப படிப்படியா நம்ம தூய்மையடைய ஆரம்பிச்சிடுவோம். ஒரு நாள்ல யசோதா மாதா போல தூய்மையான அன்பு நம்ம கிட்டையும் ஏற்படும். யசோதா கிருஷ்ணருக்காக தயிர் கடையும் போது அவருடைய லீலைகளை புகழ்ந்து பாடிண்டே தயிர் கடைறாங்க. பாடல் பாடும்போது சில இசைக்கருவிகள் வாத்தியங்கள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், பாட்டுக்கு இன்னும் ரொம்ப ஏற்றமா இருக்கும். இப்போ யசோதா தயிர் கடையும் போது அவர் கையில் அணிந்த வயல்கள், அவருடைய ஆபரணங்கள்லாம் இங்கும் பங்கும் ஆடும்பொழுது அது ஒரு இசைக்கருவி மாதிரி இருந்ததுதான், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடும். அவருடைய கையில் வளைகளுடைய சத்தம், அப்புறம் கொலுசு சத்தம், இதெல்லாம் சேர்த்து அந்த பாடலுக்கு இன்னும் ஏற்றம் கொடுத்தது. ரொம்ப நல்ல பாட்டு ஒருத்தர் பாடுறாங்க, அந்த பாட்டு கிருஷ்ணரை பத்தி பாடும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அதுக்கு அந்த மற்ற ஆபரணங்களை இசைக்கருவியா இருக்கும்போது யாராவது டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் நடனம் ஆடும்போது. அப்ப யசோதா காதல் அங்கே இந்த காதல் எங்க குண்டலங்கள் வந்து இங்கே அங்கே ஆடிச்சா எப்படி அப்படி, அது இன்னும் அழகு சேர்த்துதான் யசோதா. இப்படி யசோதாவுடைய யசோதா மாதா வந்து ரொம்ப கிருஷ்ணன் மேல உள்ள தூய்மையான தாய் அன்புனால கிருஷ்ணரை நினைச்சுட்டு அப்படியே கிருஷ்ணோட லீலையில பாடிட்டே தயிர் கடைறாங்க. அங்க தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணர் விழிச்சிடுவார். எப்பவுமே ஒரு சின்ன குழந்தை இந்த உலகத்துல கூட பார்க்கலாம், அந்த குழந்தை தூங்க வச்சு அவங்க அம்மா வேற காரியம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்ணை முடிச்சதே நேரம் அங்க அம்மாட்டு தான் ஓடி வரும். அந்த குழந்தை நேரம் ஓடி வந்து அம்மா வந்து உடனே அம்மாவோட மடியில் இருக்கணும், இல்ல அம்மா எடுத்து வச்சுக்கணும். அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அட்ராக்ஷன் அந்த குழந்தைக்கு நேச்சுரலாவே அம்மா மேல இருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணர் அதே லீலையை புரியிறார். கிருஷ்ணர் பக்கத்து அறையில படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவர் கண் விழித்த உடனே யசோதா தன் பக்கத்துல இல்ல உடனே யசோதா தேடி அப்படி ஓடி வர்றார். அங்க வந்து பார்த்தா யசோதா தயிர் கடைஞ்சிட்டு இருந்தாங்க. நேர ஓடி வந்து யசோதாவுடைய மடியில கிருஷ்ணர் படுத்துட்டு. யசோதா கிருஷ்ணரை கண்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். கிருஷ்ணத்துடைய மடியில வச்சுட்டு தன்னுடைய தாய் அன்புனால இயல்பாக அவங்களுடைய மார்பில் இருந்து பால் சுரக்குது. இப்ப கிருஷ்ணரும் அங்க வந்து அம்மா எனக்கு பசிக்குது பசிக்குது. கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்துக்கே எஜமானவர், அப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கே எஜமானன். அவர் தான் பரபிரம்மம், அவர் தான் பகவான். அவருக்கு பசி எடுக்கு. உண்மையில பகவானுக்கு பகவான் தான் எல்லாமே தோன்றுது. இந்த உலகமானாலும் சரி, ஆத்மீக லோகமானது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். பாலுக்கே ஆதாரம் அவர் தான். உதாரணத்துக்கு நீங்க பாலை பத்தி நம்ம எடுத்துட்டோம்னா, எந்த ஜீவராசியா இருந்தாலும் ஆடு மாடு மனுஷங்க அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் அவங்க கிட்ட பால் சுரக்காது. எப்போ ஒரு அவங்க தாழ்வு அடைஞ்சு ஒரு குட்டியை ஈன்று எடுக்கிறாங்களோ அப்ப இயல்பாக அவங்க மார்பில் பால் சுரக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு பெண் தாழ்மை அடைஞ்ச உடனே அவங்களுக்கு பால் சுரக்குது. அந்த சக்தி யாரு கொடுக்குறாங்க? கிருஷ்ணன் அந்த சக்தி. கிருஷ்ணர் தான் ஒரு உயிரினம் படைக்கப்பட்டது, அதுக்கு உணவு கிருஷ்ணர் கொடுக்கிறார். அப்ப பாலுக்கு ஆதாரமே பகவான் தான். அந்த பாலுக்கு ஆதாரமான பகவான் தனக்கு பசிக்குதுன்னு யசோதாட்ட ஓடி வராங்க. அப்ப எந்த அளவுக்கு யசோதாவுடைய யசோதா மேல கிருஷ்ணர் அன்பு பரிமாற்றம் செய்யறோ, அவளுக்கும் யசோதாக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை நம்ம பார்க்கலாம். யசோதாவும் கிருஷ்ணர் மேல உள்ள தாய் அன்புனால அவனுடைய மாதிலிருந்து பால் அதிகமா சுரக்குதான், அருவி மாதிரி. கிருஷ்ணரும் பால் அருந்தார், யசோதா பால் கொடுத்துட்டே இருக்காங்க. போட்டி நடக்குது. கிருஷ்ணர் பால் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, யசோதா பால் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப நேரம் அப்பதான் யசோதா ஞாபகம் வரும், அடுப்புல பால் வச்சிருந்தாங்க, அந்த பத்மகாந்தம் பால் வந்து அடுப்புல கொதிச்சுட்டு இருந்து. நான் முன்பே பேசணும், கிறிஸ்துவோட உலகத்துல எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குன்னு. இந்த பத்மகாந்தம் பால் என்ன நினைச்சதுன்னா, அது பால் அடுப்புல இருக்கு பானையில, யசோதாட்டிருந்து கிறிஸ்துவ பால் குடிக்கிறது பார்த்த உடனே இந்த பத்மகாந்தம் பால் நினைச்சுதான், என்ன மாதிரி ஒரு துப்பாக்கிசாலி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, கிருஷ்ணர் என்னை பருகுவாருங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன், கிறிஸ்தருக்கு சேவை பண்ணணும், கிறிஸ்தர் என்னை குடிக்கணும்னு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தர் என்ன குடிக்க மாட்டார், ஏன்னா போதுமானாலும் பால் கிறிஸ்தர் யசோதாட்டே குடிக்கிறாங்க, இது நான் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம், நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த பாலில இருந்து எகிரி குதிக்குது, அந்த பால் நான் சூசைட் பண்ணிக்கிறதா நல்லது, அந்த பால் நினைக்கவே கிருஷ்ணருக்கு சேவை பண்றது எனக்கு பாக்கியம் இல்லை. பாத்தீங்களா, பால் கூட எந்த அளவுக்கு உணர்வு இருக்கு. உடனே யசோதா கிறிஸ்தரை கீழே விட்டுட்டு அந்த பாலை இறக்குறதுக்காக வராங்க, கிறிஸ்தரை வந்து மடியில் வச்சிருந்தாங்க இல்லையா, கிறிஸ்தரை கீழே விட்டுட்டு நேரம் அந்த அடுப்புள்ள பால் இறக்குறதுக்காக ஓடி வந்துறாங்க, சமையலறை போடுறாங்க. கிருஷ்ணருக்கு பயங்கரமான கோபம் வந்துடும், கண்ணெல்லாம் செவந்த போய் உதடெல்லாம் கடிச்சிடும், என்ன விட உனக்கு அடுப்புள்ள பால் தான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சா, நான் உட்காந்துருக்க என்ன கீழே வச்சு நீ பால் இறக்க போயிரு, பயங்கர கோபம் வந்துடும். இங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம், இன்னொரு ஆத்மீக தத்துவம் என்னன்னா, கோபம்ங்கிறது தீவிர குணத்தினால் ஏற்படக்கூடியது. இந்த ஜட உலகத்தில் பெறக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே நம்ம எல்லாருமே வந்து மூணு குணத்துக்கு உட்பட்டவங்க, அறியாமை குணம் எங்கிற தமோ குணம், தீவிர குணம்ங்கிற ரஜோ குணம், சாத்விக குணம்ங்கிற சத்த குணம், இந்த மூணு குணத்துக்கு உட்பட்டவங்க நம்ம எல்லாருமே. அப்போ கோபம்ங்கிறது தீவிர குணத்தினுடைய உந்துநாளால் வரக்கூடியது. கிருஷ்ணர் இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், அவர் ஸ்வயம் பகவான், அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே உற்பத்தி ஆகுது, அவர் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவருக்கு நிற்குணம்னு பேரு, எந்த விதமான குணங்களாலும் அவர் எந்த விதமான குணங்களுக்கும் அவர் உட்பட்டவர் அல்ல. அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபப்படுறாருன்னா அதுவும் பௌத்திகமானது கிடையாது. கிருஷ்ணா தன்னுடைய ஆத்மீயமான கோபத்தை அங்கே வெளிப்படுத்துறார். இப்ப கிருஷ்ணர் தன்னுடைய கோபத்துடைய பிரதிபலிப்பா என்ன செய்யறாருன்னா, அங்கே யசோதா வச்சிருந்த தயிர் பானையெல்லாம் உடச்சிடுவார், தயிர் பானையெல்லாம் உடச்சி வெண்ணெயெல்லாம் எடுத்து குரங்குகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த குரங்கு எல்லாமே சாதாரணமான குரங்குகள் கிடையாது. கிருஷ்ணர் அதுக்கு முந்தின யுத்தத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரராக தோன்றினார். ராம ராவண யுத்தத்தில் எண்ணற்ற வானரங்கள் தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணி ராமனுடைய சேவையில் ஈடுபட்டாங்க. அப்போ ராமர் வனவாசத்தில் இருந்ததுனால அந்த வானரங்களுக்கு எந்த விதமான பரிசோ எந்த விதமான இதோ செய்ய முடியல, அவர்னால அவர் ரொம்ப மனதால் நினைச்சார், இந்த வானரங்கள் இந்த குரங்குகள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையை எனக்காக தியாகம் பண்ணுறாங்க, நான் இவங்களுக்கு எந்த கைபாடுமே செய்யலையே அப்படின்னு ராமர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ இவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு ராமர் நினைச்சிருந்தார். அதே ராமச்சந்திர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா அதுக்கு அடுத்த யுகத்தில் தோன்றி அந்த எல்லா வானரங்களுக்கும் தன்னுடைய பிரசாதத்தை கொடுக்குறார். எல்லா வானரங்களையும் கூப்பிட்டு அவர் பிரசாதத்தை கொடுக்குறார். இப்படி யசோதா பாலை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு கிறிஸ்தருக்கு அந்த தயிர் கடைசி இடத்துக்கு வராங்க, இடத்துக்கு வராங்க. அந்த டைம்ல கிறிஸ்தருக்கு தெரிஞ்சு போயிடும், இப்ப யசோதா வந்தா என்ன ஆயிடும், நான் பண்ண காரியத்துக்கு எனக்கு அடிதான் கொடுப்பாங்க, அதனால இங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த பானை உடைப்பார். பானை உடைக்கும் போது சத்தமே வராம மெதுவா உடைச்சு அதுலேருந்து வெண்ணெயில எடுத்து சாப்பிட்டு அங்க கீழெல்லாம் அசுத்தமாக்கிட்டு கீழெல்லாம் தயிர் எல்லாம் சிந்திடும். கிருஷ்ணர் அங்கிருந்து இங்க அடுத்த ரூம் போயிடுவார். எப்பவுமே ஒரு தப்பு பண்றவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடையத்தை விட்டுடுவாங்க, பாத்திருக்கீங்களா, லாயருக்கு அது மாதிரிலாம் தெரியும், தப்பு பண்றவங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ல மாட்டிக்குவாங்க, ஏதோ ஒரு தடையத்தை விட்டுடுவாங்க, அதை போலீஸ்கார கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த குற்றவாளி வந்து கட்டாயம் ஏதோ ஒரு தடையை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணிடுவாரு, யசோதாவை ஏமாத்தணும், பானையெல்லாம் உடச்சாச்சு தயிர் எல்லாம் கீழே போயாச்சு, இப்ப யசோதா வந்தா எனக்கு நான் வந்து எனக்கு எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும், யசோதாட்டிலிருந்து நான் தப்பிச்சிடணும்னு சொல்லி கிருஷ்ணர் அங்கிருந்து ஓடிடுவார். ஆனா என்ன பண்ணிடுவார்னா, அந்த தயிர் மேல காலை வச்சு ஓடிடுவார், அந்த கை தயிர் கால் தடம் பூரா அப்படியே பறிஞ்சிடும். அதனாலதான் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டம் இன்னைக்கு அந்த கிருஷ்ணனுடைய கால் தடம் போடுவாங்க. யசோதா என்ன பண்ணுவாங்க, தயிரை இறக்கி பாலை இறக்கி வச்சுட்டு வரும்போது தயிர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா பானையெல்லாம் உடஞ்சி தயிர் எல்லாம் கீழே சிந்தியிருக்கு. யாரோட வேலையா இருக்குது, ஒருவேளை குரங்குகளோட வேலையா இருக்குமோ, ஏன்னா குரங்குகள் தான் அடிக்கடி உள்ள வந்து இந்த மாதிரிலாம் செய்யும். ஆனா குரங்கு செஞ்சா இந்த மாதிரி இருக்காது, சத்தம் கேட்கும், சண்டை போட்டுக்கும், எல்லாம் பண்ணும். அப்ப இது யார் பண்ணிருக்கணும், கரெக்டா இந்த கிருஷ்ணனுடைய வேலையா தான் இருக்கணும். சத்தம் இல்லாம பண்ணிருக்கான்னா அவன் வேணுனே பண்ணிருக்கான். சரி இப்ப எங்க போயிட்டான் அவன், நம்மளை ஏமாத்திட்டு போகணும்னு ட்ரை பண்றானோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கால் தடை இருக்கு. பிடிச்சிட்டா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கம்பு எடுத்துட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு கிருஷ்ணர் அந்த யசோதா வந்து கிருஷ்ணனோட கால் தடத்தையே பார்த்துட்டே வராங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அடுத்த ரூம்ல அடுத்த அறையில போயிட்டு அங்க இருந்து சில பானையில இருந்த வெண்ணெய் எல்லாம் எடுத்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த திருட்டுத்தனம் பண்றவங்க யாராவது பாத்துருவாங்களோன்னு ஓரக்கல்ல பாத்துட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா, இதே சைட்ல பாத்துட்டு யாராவது பாத்துருவாங்களோ. அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, எங்க யசோதா வந்துருவாளோன்னு சொல்லி ஓரக்கல்ல பாத்துட்டே தயிர் இந்த பானை எடுத்துல கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த பானையில இருந்து வெண்ணெய் எடுத்து யசோதா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரை இப்படி நம்ம வந்து ஏதாவது சத்தம் போட்டு போனா தெரிஞ்சு போயிடும், எங்க இருக்கான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுனா ஓடிடுவான். சத்தம் இல்லாம போனோம் யசோதா அப்படியே சைலண்டா சத்தம் இல்லாம அப்படியே மெதுவா வராங்க. யசோதா மெதுவா வராங்க, கிருஷ்ணர் அப்படியே ஓரக்கண்ணில் பார்த்து தயிர் பானையில இருந்து வெண்ணெய் எடுத்து கொடுத்துனே. யசோதா அந்த அறையில நுழைஞ்ச உடனே கிருஷ்ணர் ஒரே சாப்பிட அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடும். பிடிச்சா அவ்வளவுதான், கையில கம்பு வேற பார்த்தாச்சு, அடி கட்டாய உண்டுன்னு தெரியும். கிருஷ்ணர் ஓட ஆரம்பிச்சிடும், கிருஷ்ணர் ஓடுவார் ஓடுவார், யசோதா துரத்திட்டே போவாங்க. கிருஷ்ணர் யசோதா பிடிக்க முடியாது, இத்தனை கிருஷ்ணருடைய கால் வந்து பிஞ்சு கால் தான், குட்டி குட்டி ஸ்டெப் தான் வச்சு ஓடுவார். யசோதாவால பிடிக்க முடியும், கிருஷ்ணரை யாரால பிடிக்க முடியும், கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். பெரிய பெரிய யோகிகள் ரிஷிகர் முனிவர்கள்லாம் பல ஆயிரம் வருஷங்களா தவம் பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்காக. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயா ரதாபி மனசோர் முனிப்புங்கவானா சோயாப்பி சோயாப்பி அஸ்திய பிரவசிந்த அவிச்சிந்த தத்வே கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. கோடிக்கணக்கான யுகங்களா காற்றை விட வேகமா பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய முனிவர்கள் சொல்லப்படுவாங்க. முனிவர்கள் வந்து காற்றை விட வேகமா பிரயாணம் செய்வாங்க, காற்றை எவ்வளவு வேகமா வீசுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி காற்றை விட வேகமா பிரயாணம் செய்ய முனிவர்களால கூட கிருஷ்ணரை பிடிக்க முடியல. எப்படி கிருஷ்ணரை பிடிக்க முடியும், யசோதா ரொம்ப களைச்சி போயிடுவாங்க, உடம்புல வேர்த்து விட்டு உடம்புல உள்ள ஆடைகள்லாம் நழுவி போய் கூந்தல்லாம் விழுந்து கலந்து அதுல இருந்து பூக்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும், பயங்கர சோர்வாயிடுவாங்க உடம்புல, பயங்கர டயர்டா இருக்கும். யசோதா தலையில ஒரு ஸ்பெஷல் பூ வச்சிருப்பாங்க மாலை, அது வந்து பூ மணி பூ வந்து மாலதின்னு ஒரு பூ இருக்கு, அது ரொம்ப விசேஷமானது. அந்த மாலவி பூ என்ன நினைக்கும்னா, யசோதா இப்ப கிருஷ்ணரை பிடிச்சி தண்டிக்க போறாங்க, நம்ம அதுக்கு உடன்படவே கூடாது, அதுக்கு உடனே நம்ம விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு யசோதா தலையில இருந்து சில பூக்கள்லாம் விழுந்துருமா கீழே. சில பூக்கள் என்ன பண்ணுவோம்னா, யசோதா உடைய தலையில இருந்துக்கும், அப்ப நம்ம ரொம்ப வெயிட்டா இருந்தோம்னா யசோதானால ஓட முடியாது, கிருஷ்ணரை பிடிக்க முடியாது. சில பூக்கள் என்ன நினைச்சுதான், கிருஷ்ணரை யசோதா கிருஷ்ணரை பிடி கிருஷ்ணரை யசோதா பிடிக்க போறா, என்ன செய்யறான்னு பார்க்கலாம், அந்த காட்சி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சில பூக்கள்லாம் நினைச்சு. இப்படி அந்த பூக்கள் கூட அங்க உணர்வு இருக்கு, அங்க எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கு. இப்படி யசோதா ரொம்ப களைப்பாயிடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் தன்னுடைய ஓர கண்ணால பாக்குறார், ஓ யசோதா இப்ப களைப்பாயிட்டான், சரி நம்ம மாட்டிடுவோம், என்னதான் செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணா மாட்டின்றார். அவரா விரும்பி மாட்டிக்கிறார், உண்மையில கிருஷ்ணரை யாராலும் பிடிக்க முடியாது, யசோதோட பக்தியினால கிருஷ்ணரை பிடிக்க முடிஞ்சது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்யாஸ்மி தத்வதக, கிருஷ்ணர் சொல்றார் பக்தியினால மட்டும்தான் அவர் உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியும். யசோதாவோட பக்திக்கு கிருஷ்ணர் கட்டுப்பட்டார், உண்மையில கிருஷ்ணர் யாரும் வெல்ல முடியாது, அவருக்கு அஜிதான் பேர், எப்பேற்பட்ட தேவர்களாலும் கிருஷ்ணரை வெல்ல முடியாது, ஏன்னா எல்லா தேவர்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்கார். நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷியக அகம் ஆதிரிகி தேவானாம், நான் எல்லா தேவர்களுக்கு முன்னிருந்தே இருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்ற. அந்த கிருஷ்ணரை யாராலும் வெல்ல முடியாது. அந்த வெல்ல முடியாத கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களால ரொம்ப எளிமையா வெல்லப்படக்கூடியவராக இருக்கார். யசோதா மாதிரி தூய்மையான பக்தர்களால கிருஷ்ணர் ரொம்ப எளிமையா வெல்லப்படக்கூடியவராக இருக்கார். யசோதா கிருஷ்ணரை பிடிச்சிடுவாங்க. யசோதா கிருஷ்ணரை பிடித்த உடனே யசோதா கையில் உள்ள கம்பை பார்த்துமே கிருஷ்ணர் அழ ஆரம்பிச்சிருவார், பயம் வந்துடும், அப்படி கண்கள் இருந்து பல 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 பலன்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த உலகத்துக்குள்ள பார்க்கலாம், ஏதாவது குழந்தை அம்மா அடிக்க போறாங்கன்னா உடனே அந்த குழந்தை கண்ணில் இருந்து பல பல பலன் தண்ணி வராங்க, பயம் எங்க அம்மா அடிச்சிருவாங்க. ஸோ கிருஷ்ணர் அழும்போது அவருடைய கண்களில் கசக்கும் போது அந்த கண்ணீரானது அவருக்கு கண் மை போட்டிருப்பாங்க யசோதா, அந்த மையோட கரைஞ்சு அப்படி வருதான். அதுதான் ஸ்ரீமதி குந்தி மகாராணி குந்தி தேவி ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க. அவங்க என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, பயஸ்வரூபம் ஒரு தேவதை இருக்காங்க, அந்த பயஸ்வரூபமே கிருஷ்ணரை கண்டா பயந்துடும். எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல பயம் உண்டு, பயஸ்வரூபத்துக்கே கிருஷ்ணர் மேல பயம் உண்டு. அப்படி பயதேவனே கிருஷ்ணரை கண்டு பயக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த கிருஷ்ணர் யசோதாவுடைய கையில் உள்ள கம்பை கண்டு பயந்துக்கிறார்னா இது எனக்கு ரொம்ப வியப்ப தருகிறதுன்னு சொல்றார் குந்தி மகாராணி. ரொம்ப ஆச்சரியம், வியப்ப தரக்கூடியதா இருக்கு. அப்படி பார்த்து போகும்போது யசோதா என்ன ஒரு நிலையில் இருக்காங்க, யசோதாவை கண்டு கிருஷ்ணரே பயந்துக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அவங்க பக்தி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, அவனுடைய பக்திக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ணர் அன்பு பரிமாற்றம் செய்யறார். இப்படி கிருஷ்ணா பயஸ்வரூபமே பயந்து கொள்ளக்கூடிய அந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யசோதாவோட கையில் உள்ள கம்பை கண்டு பயந்துன்றார். யசோதா புரிஞ்சுக்கிறா இப்ப கிருஷ்ணர் பயந்துட்டான், உடனே இந்த கம்பத்துக்கு தூர போட்டுருவான், அவன் மேலும் பயந்து கூடாது. அப்ப யசோதா நினைப்பாங்க, இவன் பயந்துகிட்டாலும் இவனை இப்படியே விட்டா சரியாகாது, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவனை கட்டி போட்டாதான் நம்ம அடுத்த வேலையெல்லாம் செய்ய முடியும், இல்லைன்னா நம்மளை எந்த ஒரு வேலையும் செய்ய விடமா அப்படின்னு சொல்லி யசோதா அங்குள்ள உரல்ல கட்டி போடுறதுக்காக கயிறு எடுத்துட்டு இருந்தான். கயிறு எடுத்துட்டு வந்து உரல்ல கட்டி போன, அந்த கயிறை கொண்டு போய் கிருஷ்ணர் இடுப்புல வச்சு உரல்ல கட்டும் போது கயிறு பத்த மாட்டேங்குது, ரெண்டு அங்குலம் பத்தல. யசோதா என்ன பண்ணாங்க, இன்னும் ஒரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டாங்க, இன்னொரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டு திரும்ப கட்டும் போது திரும்பவும் கயிறு பத்தல, திரும்பவும் கொஞ்சம் கயிறு எடுத்துட்டு வந்து இப்படி வீட்டில் உள்ள கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்து முடிச்சு போட்டு கட்டுறாங்க, கயிறு பத்த மாட்டேங்குது, ரெண்டு அங்குலம் பத்த முடியாது. கிருஷ்ணர் எப்படி கட்ட முடியும், கிருஷ்ணரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணர் யாராலும் கட்ட முடியாது, ஏன்னா அவர் ஸ்வயம் பகவான், இவர் சரார், முழு சுதந்திரமானவர், அவர் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சமயம் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போறார், குருஷேத்திர யுத்தம் வேண்டாம் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரை தூது அனுப்புறார். பாண்டவ தூதரா கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு தூது வர்றார். அப்போ கிருஷ்ணர் தூதுவரா வந்தபொழுது துரியோதனன் அந்த சபையில சொல்வார், இந்த மாயக்கணனை பிடிச்சு கட்டுங்க, இந்த மாயக்கணனை பிடிச்சு கட்டிட்டோம்னா பாண்டவர் இவனை கட்டி ஜெயில செயல போட்டோம்னா பாண்டவர்கள் ஈஸியா ஜெயிச்சிடலாம். இப்ப சபையில சொல்லுவா, முட்டாள், கிருஷ்ணன் எப்படி கட்ட முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே கட்டணும், இது என்னுடைய கட்டளை. கிருஷ்ணர் சொல்லுவார், ஓ என்னை கட்ட போறியா, நீங்க கட்டி பார்க்கலாம், 1000 கிருஷ்ணரா விசாரம் பண்ணிடுவேன், 1000 கிருஷ்ணர், எந்த கிருஷ்ணரை கட்டுவேன், அவன் கிளம்பி போயிடுவான். எப்படி கிருஷ்ணரை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, யாராலும் கட்டி போடவும் முடியாது, ஆனாலும் யசோதா கிருஷ்ணர் எப்படியாவது கட்டணும்னு தொடர்ந்து விடாமுயற்சியா பண்ணிட்டே இருக்காங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க கிருஷ்ணரை கட்டி போடணும். எல்லா கயிறும் கொண்டு வந்தாச்சு, வீட்டில் உள்ள கயிறுலாம் எடுத்துட்டு வந்தாச்சு, வீட்டில் உள்ள கயிறுலாம் எடுத்துட்டு வந்து கட்டி போடணும்னு பார்த்தாலும் கிருஷ்ணரை கட்ட முடியல. இந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்தில் உள்ள கோபிகள்லாம் வந்துருவாங்க, பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் அங்கே சுத்து வட்டாரத்தில் உள்ளவங்களாம் வந்துருவாங்க. யசோதா என்ன பண்ற, பாத்தியா இப்ப புரிஞ்ச அவன் பையன் எப்படின்னு, நீயே இப்ப பாத்துட்டியே என்ன பண்ணும், அவ சொல்லுவா, இந்த காலையிலேருந்து உங்க கூட போராடிட்டு இருக்க, கட்டி போடவே முடியல, என்னாச்சு உனக்கு, கயிறே பத்த மாட்டேங்குது, என்னென்ன தெரிய மாட்டேங்குது, ரெண்டு அங்குலும் பத்த மாட்டேங்குது, சரி இரு எங்க வீட்டுல இருந்து நான் கயிறுல எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருந்து கயிறுல எடுத்துட்டு வருவாங்க, எல்லா கோபிகளும் அவங்க வீட்டுலேருந்து கயிறு எடுத்துட்டு வராங்க. அந்த கயிறுக்கு கூட உணர்வு இருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கயிறு எல்லாம் நினைக்குமா, கோகுலத்தில் உள்ள கயிறு எல்லாம், சரி நான் போய் கிருஷ்ணர் வயிற்றுல இருக்க மாட்டேனா, நான் போய் கிருஷ்ணர் வயிற்றுல இருக்க மாட்டேனா அப்படின்னு எல்லா கயிறும் சேர்ந்து ஆசைப்படுதான் கிருஷ்ணோட வயிற்றுல போய் இருக்கணும். அப்ப எல்லா வீட்டுல உள்ள கயிறு எடுத்துட்டு வந்து முடிச்சு போட்டாலும் ரெண்டு அங்குல பத்த மாட்டேங்குது. திரும்ப யசோதா போராடி விடா முயற்சியா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க, கட்டி போடா விடக்கூடாது, ஆனாலும் ரொம்ப சோர்வாயிடுவாங்க, ரொம்ப களைச்சி போடுவாங்க. இப்போ கிருஷ்ணர் எப்படி பார்ப்பார், போற கண்ணால பார்த்தவொடனே கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறாரு, யசோதாவுக்கு ரொம்ப சோர்வாயிட்டா, ரொம்ப டயர்டாயிட்டான், ஐயோ பாவம், சரி நம்ம மாட்டின்றுவோமே என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். அதனால இந்த லீலையும் ஆச்சாரியம் என்ன தத்துவம் சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு இந்த ரெண்டு அங்குலம் பத்தல, என்ன பார்த்தல, என்ன வேணும்னா கிருஷ்ணரை கட்டி போடணும்னா தொடர்ந்து முயற்சிக்கணும், அதுவும் அப்புறம் அவரோட கருணை. யசோதா தொடர்ந்து முயற்சிச்சாங்க, கிருஷ்ணருடைய கருணை இருந்ததுனால்தான் அவரை கட்ட முடியும். இப்ப பகவான் மேல நமக்கு பக்தி வேணும், கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு வரணும், கிருஷ்ணருக்கு தூய்மையான பக்தி செய்யணும்னா நம்ம தொடர்ந்து முயற்சிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், சில சமயம் நம்ம பக்தி செய்யும்போது நமக்கு நிறைய தடங்கல்கள் வரலாம், உடலால் நிறைய தொந்தரவுகள் வரலாம், மனதால் வரலாம், இயற்கையினால் வரலாம், மற்ற ஜீவராசியினால் வரலாம், எதுலாம் எது எந்த ரூபத்தில் வரலாம் தடங்கல்கள் வரலாம், அந்த துன்பங்கள்லாம் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியாக தொடர்ந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும்னு நம்ம விரும்பணும்னா, அப்படி முயற்சி தொடர்ந்து முயற்சி விடாமுயற்சியாக பண்ணிட்டு இருந்தோம்னா கிருஷ்ணர் கட்டாயம் நம்ம மேலே கருணை காட்டும். பகவான் கிருஷ்ணர் கருணை வாய்ந்த, அவருடைய கருணை கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இப்ப யசோதா தொடர்ந்து முயற்சிச்சதுனால கிருஷ்ணர் அவங்களுடைய விடா யசோதாவோட விடா முயற்சியை பார்த்து அவர் கருணை கொடுக்கிறார், சரி என்னை கட்டிடு, இப்ப யசோதா கிருஷ்ணரை கட்டிடுவாங்க. கிருஷ்ணரை கட்டி போட்டு யசோதா அவங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இனிவனை கட்டி போட்டது என்ன பண்ணிட்டு போறான் அப்படின்னு அவங்க வேலையை பண்ணிடுவாங்க. அப்போ கிருஷ்ணர் இன்னொரு அற்புதமா நிலை பண்றார். ஓ, என்னை கட்டி போட்டா நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அந்த உரலை இழுத்துட்டே வருவார். அப்ப கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் வந்து பரமாத்மா ஸ்வயம் பகவான், அவருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய கோகுலத்துல கோகுல் மகாவன்கிற இடத்துல இப்போ அந்த இடம் இருக்கு. விருந்தாவனத்தை சுற்றி உள்ள வனங்கள்ல கோகுல் மகாவன்கிற இடத்துல கிருஷ்ணர் அன்னை யசோதை உரலை கட்டி போட்ட இடம் இருக்கு. அந்த இடத்துல ரெண்டு பெரிய அர்ஜுன மரங்கள், பெரிய மரம், பயங்கரமான பிரம்மாண்டமான மரம், ரெண்டு பெரிய மரம் நின்று இருக்கு. கிருஷ்ணருடைய வீட்டு முற்றத்துல ரெண்டு பிரம்மாண்டமான மரங்கள் நின்று இருக்கு. கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த மரங்கள் யாரு அப்படின்னு. கிருஷ்ணர் அந்த லீலையை நினைவு கூர்ற, யார் அந்த மரங்கள்னா, ரெண்டு பெரிய தேவர்கள், நலகுவேரன் மணிக்ரீவன். இந்த நலகுவேரன் மணிக்ரீவன் ரெண்டு பேரும் குபேரனுடைய பசங்க. ரொம்ப குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபதி, தேவருடைய செல்வத்துக்காக ட்ரெஷரி, அவர் பெரிய பெரிய தேவன் குபேரன். நிறைய பேர் குபேர பூஜை எல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் வச்சு. ஒரு கோமாளி மாதிரி ஒரு பொம்மையை வச்சு அது குபேரனுடைய பொம்மைன்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்டில் இருக்கா, நீங்க யாராவது வச்சிருக்கீங்களா குபேர பொம்மை உங்க வீட்டில் இருக்கா? அதெல்லாம் சும்மா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது சாஸ்திரத்தில் சொல்லாத வழிபாடு சமுதாயத்தில் தொந்தரவு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பஞ்சராத்திரிக விதி வினா ஐகாந்தி ஹரே பக்தி உற்பத்தே கல்வதே. என்னன்னா ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள், ஸ்மிருதினா புராணங்கள், அதாவது வேதங்கள் வெளிவந்த நூல்கள், வேதங்கள் வேதங்களில் வெளிவந்த நூல்கள் புராணங்கள், இதுல சொல்லாத பக்தி வந்து சமுதாயத்தில் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி இப்ப நிறைய உண்டு பண்ணிட்டாங்க. இந்த குபேர பூஜை, சாய்பாபா பூஜை, எண்ணற்ற பூஜைகள், இதெல்லாம் சாஸ்திரத்திலே கிடையாது. குபேரனை வழிபடணும், ரெண்டு கழுதியை வச்சு என்னை பார் யோகம் போடணும்னு வச்சிருப்பாங்க ஒரு போர்டு வீட்டில். இந்த மாதிரி எவ்வளவோ எவ்வளவோ விஷயங்கள், இதெல்லாம் சாஸ்திரத்திலே கிடையாது. சாஸ்திரத்தில் எளிமையான பக்தி மார்க்கத்தை ரொம்ப அழகா விவரிச்சு சொல்லப்பட்டிருக்கு, பாகவத புராணம் பகவத்கீதையில எல்லாம். ஆனா ஜனங்க அறியாமையெல்லாம் நிறைய வழிபாடு உண்டு பண்ணிக்கலாம். இப்ப இந்த குபேரனுடைய பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க, தேவலோகத்தில் ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது ரொம்ப வசதி இருக்குன்னா அவங்களுக்கு அகங்காரம் இருக்கும், கர்வம் இருக்கும். நான் பெரிய செல்வந்த குலத்தில் பிறந்த கட்சியில் அவங்க ரொம்ப யாருமே மதிக்காம ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் நலகுவேரன் மணிக்கிரியவனும் ஒரு சமயம் தேவலோகத்தில் அங்குள்ள தேவ மங்கைகளோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஜலக்கீடை பண்ணுறது சொன்ன நீரில் இறங்கி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த வழியாக நாரதமுனிவர் அந்த வழியாக வருவார். நாரதமுனிவர் ரொம்ப விசேஷமானவர். நாரதமுனிவர் வந்து பகவானுடைய பக்தியில் ரொம்ப விசேஷமானவர். அவர் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, அவர் யாரெல்லாம் பார்க்கிறாரோ, அவர் அவருடைய கருணை யார் மீதெல்லாம் படுதோ அவங்கள தூய்மையான பக்தர் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப மோசமான நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தால் நிறைய உதாரணம் இருக்காங்க. மிருகாரின்னு ஒரு வேடன், இந்த புராண கதையை இன்னொரு தடவை நம்ம படிக்கலாம். மிருகாரிங்கிற வேடன் ஒரு மிக காட்டு மனிதத்தனமான வேடன். அவன் நாரதருடைய கருணையினால மிகப்பெரிய பக்தர் ஆயிடுவார். அதே மாதிரி ரத்னாகரங்கிற ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் மிகப்பெரிய பக்தர் ஆடுவார். இந்த மாதிரி எவ்வளோ பேர் நாரதமுனியுடைய ஸ்பரிசம் பட்டதுனாலையும், நாரதமுனியுடைய பார்வை பட்டதுனாலையும், நாரதமுனியுடைய கருணையினாலையும் மிகப்பெரிய பக்தர் ஆடுவாங்க. அப்பேற்பட்ட பாகவத பக்தர், தூய்மையானவர், எப்பவுமே பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிறவர், அவருக்கு தேவரிஷின்னு பேர். அந்த தேவரிஷி பக்தர் வரும்பொழுது இந்த ரெண்டு பேரும் அவருக்கு மரியாதை செலுத்தாம குழம்பத்தில் மூழ்கி போயிருந்தாங்க. இந்த நலக்கு வேணும் மணிக்கிறவன். அதனால நாரதமுனிவர் அவங்களை சபிக்கிறார், நீங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியல, உங்களுக்கு வந்து சாஸ்திரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, நீங்க உங்களுடைய செல்வ செருக்கினால ரொம்ப மூடத்தனமா ரொம்ப கீழ்த்தனமான செயல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடை எதுவுமே அணியாம வெறு உடம்போட நீங்க இங்க நீச்சல் குளத்துல பெண்களோட கழிச்சிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரு மரமா போகணும் சபிக்கிற, ரெண்டு பேரும் ரெண்டு மரங்களா போங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு எல்லாமே அதுக்கு உண்டான உடல் கிடைக்கும். இந்த உலகத்தில் நிறைய உயிரினம் பார்க்கலாம், பார்க்கறமா இல்லையா? மரம், செடி, கொடி, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இந்த எல்லா உடலுக்கும் காரணம் இருக்கு. ஒரு மரம், அந்த மரத்தோட உடல் இருக்குன்னா மரம்ங்கிறது ஒரு உடல், மரம்ங்கிறது ஒரு உயிரினம். அதனாலதான் அது தாவரம்னு சொல்றோம். உயிரினங்கள், உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் ரெண்டு இருக்கு. உயிருள்ள பொருட்கள் எல்லாமே வளரக்கூடியது, மாற்றம் அடையக்கூடியது, தேய்மானம் அடையக்கூடியது, மாறக்கூடியது. அப்போ மரங்களுக்கு உயிர் இருக்கு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் உயிர் கிடையாது, அதனால எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மரத்துக்கும் உயிர் இருக்கு. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய உடல்ல உள்ள ஆத்மா ரொம்ப துர்பாக்கியமான ஆத்மா. இப்ப நமக்கு மனுஷ உடல் கிடைச்சிருக்கு, நமக்கு தேவைகளை கேட்டு தெரிஞ்சு பூர்த்தி செஞ்சுக்க முடியும், நம்மளால நம்மளை பாதுகாத்துக்க முடியும், நம்மளால வெயில் மழை குளிர்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஆனா மரத்தோட உடல்ல இருக்கிறவங்க வெயில் மழை குளிர் எல்லாம் ரோட்லதான் நிக்கணும், நின்றுகிட்டே இருக்கணும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி, சில சமயம் இந்த மரத்துல ஏறி விறகு ஒடிப்பாங்க, சில சமயம் கிளைகளை முறிப்பாங்க, என்ன என்னென்னமோ எது செய்தாலும் அது பொறுமையா இருந்துதான். மரம் மாதிரி பொறுமையா இருக்க முடியாது நம்மளால. மரம் ரொம்ப பொறுமையானது. அந்த உடல் இருக்கக்கூடியவங்க அவங்க முன்ஜென்ம பாவத்தினால அந்த உடல்ல இருந்து துன்பத்தை அனுபவிக்கும், நகரவே முடியாது இங்கே அங்கேயும். இன்னொரு விஷயம் என்ன, மரத்துல அதுல இருந்து மேல உள்ள ஸ்கின் வந்து உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா, மரத்துல இருந்து அதோடைய மேல் பாகம் வந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே அதுல இருக்காது, அதுக்கு பிடிக்காது. அப்ப யாராவது மனித உடல் கிடைச்சி ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கணும் விரும்பினாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்மத்துல மரபோட உடல் அவங்க கொடுக்கப்படும். இப்ப சினிமா நடிகை எல்லாம் இருக்காங்க இல்லையா, அரைகுறையா ட்ரெஸ் போட்டு வர்றது, உடம்புள்ள பாகங்களை வெளியே காமிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் விரும்பினாங்கன்னா கிறிஸ்தர் அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு மனுஷ உடல் கொடுத்தேன், அந்த மனித உடல் கொடுத்த நோக்கம் என்ன அடையிறதுக்காக, ஆனா நீ வந்து தவறா பயன்படுத்தின, நீ ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கணும், அரைகுறையா ட்ரெஸ் பண்ண விரும்பணும் இல்லையா, உனக்கு மரத்தோட உடல் கொடுக்குற வச்சுட்டு அப்படின்னு. அந்த மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் பண்றவங்க, ரொம்ப மோசமா வாழ்றவங்க எல்லாம் மரத்தோட உடலுக்கு தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த ரெண்டு தேவர்களும் அவங்க வந்து அந்த பக்தருக்கு குற்றம் செய்ததுனால, அவருக்கு மரியாதை செய்யாததுனால அவர்னால சபிக்கப்பட்டாங்க. ரெண்டு பேருமே மரமா போகணும். ஆனா இது என்ன விசேஷம்னா, நாரதனுடைய சாபம் கூட அவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்தர் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் சபிக்க மாட்டார், ஏன்னா பக்தர் எப்பவுமே மற்றவங்களுடைய நன்மை விரும்பி. போன உபன்யாசத்துல படித்த ஒரு வைஷ்ணவர்னா ரொம்ப கருணை வாய்ந்தவர், எல்லா ஜீவராசியுமே கருணை வாய்ந்தவர். அப்ப நாரதபுரியர் சபிக்கிறார்னா அது கூட உங்களுக்கு நன்மையில தான் முடியும். காரணம் என்னன்னா, இந்த ரெண்டு தேவர்களும் தற்காலிகத்துக்கு ஒரு மர உடல் இருக்கட்டும், அந்த மரம் கூட கிருஷ்ணருடைய வீட்டில் இருக்கு, கிருஷ்ணருடைய கோகுலத்துல அந்த வீட்டு முற்றத்தில் இருக்கட்டும். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க. அப்ப இவங்க தன்னுடைய அந்த சாபத்திலிருந்து மோட்சம் அடைவாங்க, திரும்பவும் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க, தற்காலிகமான தண்டனை அவங்களுக்கு. அதை கிருஷ்ணர் நினைவு பண்றார், தன்னுடைய பக்தனுடைய சாப விமோசனம் அப்படின்னு கிருஷ்ணர் நினைவு பண்ணிட்டு அந்த உருளை இழுத்துட்டே வருவார். அந்த உருளை இழுத்துட்டே வந்து அந்த உருள் என்ன ஆயிடும்னா, ரெண்டு மரத்துக்கு நடுவில் மாட்டிக்கும், ரெண்டு மரத்துக்கு நடுவில் கிருஷ்ணர் நுழைவார். அந்த பசங்கள கிருஷ்ணருடைய பசங்களை பக்கத்து சுத்தி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு மரத்துக்கு நடுவில் உருள் நுழைஞ்ச உடனே கிருஷ்ணர் அந்த உருளை இழுப்பார், கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா, உருளை இழுக்கும்போது உருள் மாட்டிக்கும். கிருஷ்ணர் இழுத்த உடனே ரெண்டு மரம் சரிஞ்சு கீழே விழும், தமான ஒரு பெரிய இடி இடிச்ச மாதிரி ஒரு சத்தம், பெரிய இடி இடிச்சு ஒரு பெரிய என்ன சொல்ற பூகம்பம் அந்த மாதிரி சத்தம், அப்படி ஒரு பெரிய சத்தம். அதுல என்ன ஆயிடும், ரெண்டு மரம் சரிஞ்சு தொப்புன்னு கீழே விழும். ரெண்டு மரம் சரிஞ்சு கீழே விழுந்த உடனே அதுல வந்து ரெண்டு தேவர்கள் ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா தலையில கீடங்களோட ஆபரணங்களோட அழகான ரூபத்திலோட இருந்து அப்படியே கிருஷ்ணரை துதித்து பாடி அவருக்கு நமஸ்காரம் செய்து அவர் வந்தனை செய்வான். இந்த நாளுக்கு வேணும் மணிக்கிறீவன். அப்ப கிருஷ்ணர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. கிருஷ்ணர் அவங்க ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க தன்னுடைய இருப்பிடமான தேவலோகத்துக்கு போறாங்க. இப்படி கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் இந்த லீலை மூலமா நிறைய அற்புதங்களை செய்து காமிச்சிருக்கார். இந்த சத்தம் கேட்டு இந்த மரம் முடிஞ்சு விழுந்தவொடனே யசோதா ஓடி வந்து பார்ப்பாங்க. யசோதா மற்ற அங்கே பெரியவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தா ரெண்டு மரம் முடிஞ்சு கீழே விழுகும். ஐயோ கிருஷ்ணருக்கு என்ன ஆயிடுச்சு, நந்த மகாராஜ் நந்தகோபர் ஓடி வந்து கிருஷ்ணரை எடுத்துக்கிறார் கையில. யசோதாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடும், ஐயோ நான் தான் இப்படி பண்ணிட்டேன், நான் கட்டி போட்டது என் தப்பு தான் அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அம்மா ஏதோ திட்டாங்கன்னா அப்பாட்ட போயிடு கொஞ்ச நேரம், நீங்க வீட்டுல எல்லாம் பாத்துப்பீங்க குழந்தை இருந்தீங்கன்னா, அம்மா ஏதோ திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னா உடனே அப்பாட்ட போய் இருந்துக்கும், அம்மாட்ட போவார், மூஞ்சி திருப்பி வச்சு பேச. அப்ப என்ன பண்ணுவா கிருஷ்ண, யசோதா தன்னை கட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு யசோதா போகாம நந்த மகாராஜ மடியில போய் உட்காந்துக்கும். நந்த மகாராஜ் தன்னோட தலையில கிருஷ்ணர் தலை அப்படியே வடி விட்டுருக்கும். யசோதா அந்த ரூம்ல இருந்து அழுந்து இருப்பாங்க, இதை நான் அப்படி பண்ணிட்டு கிருஷ்ணரை கட்டி போட்டுருங்க. யசோ கிருஷ்ணா சொல்வார், நந்த மகாராஜ் சொல்வார், சரி சரி பரவாயில்ல அம்மா தானே, நீ போய் பாரு அம்மாட்ட, அம்மாவை போய் பாரு அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணர் வந்து திரும்ப யசோதாட்ட வந்து வரும்போது யசோதா தன்னுடைய தாய் அன்புனால திரும்ப கிருஷ்ணரை எடுத்து மடியில வச்சுட்டு கால் கொடுத்து. எப்படி கிறிஸ்தருக்கும் யசோதாக்கும் நித்தியமான அன்பு பரிமாற்றம் கோகுலத்தில் நடந்துருந்தது. இந்த இலையிலிருந்து தான் கிறிஸ்தருக்கு தாமோதரன் பேர் வந்து. தாம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. கயிற்றை கொண்டு கிறிஸ்தருடைய வயிற்றில் கயிற்று கட்டுற முற்பட்டதுனால அவருக்கு தாமோதரன் பேர் ஏற்பட்டு திருநாமம் ஏற்பட்டு. இந்த தாமோதர மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிறிஸ்தோடைய பால்யலீலையெல்லாம் நடந்தது. அதை வந்து நம்ம எவ்வளோக்கெவ்வளோ கேட்குறோமோ படிக்கிறோமோ மற்றவங்களுக்கு சொல்கிறோமோ நம்ம இன்னும் யசோதாவுடைய பக்தியில் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தர் மேலே அன்பு வராது. யசோதா அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்தருக்கு புகழ் தரவங்கன்னு அர்த்தம். யசோதாங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா கிறிஸ்தருக்கு புகழ் தரவங்க. இந்த லீலை மூலமாக யசோதா கிறிஸ்தருக்கு இன்னும் புகழ் சேர்த்தாங்க. அவருடைய பால்ய லீலை கிறிஸ்தோடைய பால்ய லீலை கூட பங்கெடுத்ததுனால யசோதா இன்னும் கிறிஸ்தருக்கு புகழ் சேர்க்கணும். எப்படி நம்ம இந்த அற்புதமான மாதத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். நீங்கள் தினமும் இந்த லீலையை நினைவு கூறுங்க. கிருஷ்ணா புக்குங்கிற புத்தகத்தில் இந்த லீலையை இன்னும் விவரமாக போட்டிருக்காங்க, நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் இந்த மாதிரி தாமோதர ஆர்த்தி வீட்டில் காமிக்கலாம். தாமோதர ஆர்த்தி செய்து பகவான்கிட்ட அவருடைய கருணைக்காக பிரார்த்திக்கலாம். நமக்கும் யசோதா மாதிரி தூய்மையான அன்பு வரணும் கிருஷ்ணர் மேலே அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்களை தான் இந்த கேட்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய். ஜெய் யசோதா தாமோதர் பகவான் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா தாமோதர் கி ஜெய். இல்ல பிரபுபாத கி ஜெய். கோர் பிரமானந்த கேள்விகள் சந்தேகங்கள்.